الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير، لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد، وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. முழுலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவிற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல்மார்கள் நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத்தே கரீம் ஹஜ்ரத்தே முஸ்தஃபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூஅ தாபிஈன்கள் முஸ்லிமான சாலிஹான் நபியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்தே நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு படைப்பினங்களும் அதனுடைய அழிவுடைய நாளை அந்த தருணத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சக்கராத்துடைய தருணத்தை அந்த நிலைமையை முன்னோக்கி கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அது மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், பறவைகள் மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா மட்டும்தான். அல்லாஹு தஆலாவை தவிர மற்ற அனைத்துமே அழியும், அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமாக இருப்பான். உலகத்துடைய கடைசி நாட்களில் ஒரு காற்று வரும். அந்த காற்று யாருடைய உள்ளத்திலெல்லாம் அணுவளவு ஈமான் இருக்குமோ அவர்களுடைய ரூஹை கைப்பற்றிவிடும். முஸ்லிம்கள் அனைவர்களுமே வஃபாத்தாகி விடுவார்கள். அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் மட்டுமே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பெரும் ஒரு சப்தம் கேட்கும். அந்த சப்தத்தினால் அரைவாசி மக்கள் அப்படியே வஃபாத்தாகி விடுவார்கள். மற்ற அரைவாசி மக்கள் பயத்தில் பதற்றத்தில் பீதியில் இருப்பார்கள். ஒரு ஆடு ஓநாயை கண்டால் எப்படி பதறுமோ அப்படி பதறி போயிருப்பார்கள். இன்னொரு சப்தம் கேட்கும், அவர்களும் வஃபாத்தாகி விடுவார்கள். மனித இனமே அழிக்கப்பட்டுவிடும். ஜின்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். ஷைத்தான்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். கால்நடைகள், பறவைகள், வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டுவிடும். ஒரு சில மலக்குமார்கள் மட்டும் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்வான், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் வஃபாத்தாகட்டும், அவர்களுடைய ரூ கைப்பற்றப்படும். ஜிப்ரீல் மீகாயில் வஃபாத்தாகட்டும், அரிஷ் நடுங்கும், யா அல்லாஹ் இவர்கள் உன்னுடைய ஆரம்பமான படைப்பினர்கள், இவர்களுமா வஃபாத்தாகுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்வான், ஃபகத் கதப்துல் மௌத் அலா மன் கான தஹ்த அர்ஷி, நீ மௌனமாக இரு, எதுவுமே பேசாதே, என்னுடைய அரசுக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் நான் மௌத்தை எழுதிவிட்டேன். ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம்
இவர்களுடைய ரூஹல் கைப்பற்றப்படும். அல்லாஹு தஆலா கேட்பான், இப்போது யார் மீதமாக இருப்பது? மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் இஸ்ராஃபீல் இருக்கிறார், ஃபல்யமுத் இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீலும் வஃபாத் ஆகட்டும், அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். இப்போது மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா கேட்பான், இப்போது யார் மீதமாக இருப்பது? இந்த கேள்வியை வைத்தே மலக்குல் மௌத் விலகிக் கொள்வார், என்னுடைய தேனும் வந்துவிட்டது, நானும் வஃபாத்தாக போகிறேன், யா அல்லாஹ் அன ஃபகத், நான் மட்டும் தான் இருக்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்வான், முத் ஃபஇன்னக கல்கும் மின் கல்கி, நீங்களும் வஃபாத்தாக வேண்டும், ஏனென்றால் நீங்களும் என்னுடைய ஒரு படைப்பினம் தான். மலக்குல் மௌத் அவருடைய ரூஹை அவரே கைப்பற்றிக் கொள்வார். இப்பொழுது அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருமே கிடையாது. அல்லாஹு தஆலா இஅலான் செய்வான், மன் கானலி ஷரீகன் ஃபல்யாதி, மன் கானலி ஷரீகன் ஃபல்யாதி, மன் கானலி ஷரீகன் ஃபல்யாதி, எனக்கு சமமானவர்கள் யாராவது இருந்தால் வாருங்கள், எனக்கு இணையர்கள் யாராவது இருந்தால் வாருங்கள், யாருமே வரமாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்வான், அனல் மலிக், அனல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமின், அனல் முஹைமினுல் ஜப்பாருல் முத்தகப்பிர், ஐனல் முலூக், உலகத்தை ஆண்டவர்கள் எங்கே? ஐனல் ஜப்பாரூன், உலகத்தை ஆட்டி படைத்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், பெருமையோடு பூமியை சுற்றி திரிந்தவர்கள் எங்கே? அனைவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா இஅலான் செய்வான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் யாருக்கு ஆட்சி என்பது சொந்தமானது? அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான், பதிலளிக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹுவே கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹுவே பதிலளிப்பான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹுக்கு மட்டும்தான் ஆட்சி என்பது சொந்தமானது. அல்லாஹு தஆலா மட்டுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவன், மற்ற அனைத்துமே நிச்சயம் ஒரு நாள் அழியும். இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய முடிவு. உலகத்தை அனுபவித்தவர்கள் கடைசி நேரத்தில் ஒப்புக்கொள்கிறார்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, என்னுடைய வாழ்க்கை இதற்கு பின்னால் தான் ஆரம்பமாக போகிறது. முழு உலகத்தையும் சமகாலத்தில் நான்கு மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள், இரண்டு முஸ்லிம்கள் இரண்டு முஸ்லிம் அல்லாதவர்கள். முழு உலகத்தையும் ஆட்சி செய்த புக்த நசர் மன்னன் எங்கே? முழு உலகத்தையும் ஆட்சி செய்த நம்ரூத் மன்னன் எங்கே? முழு உலகத்தையும் ஆட்சி செய்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே? முழு உலகத்தையும் ஆட்சி செய்த ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே? அனைவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். கலீமுல்லாஹ், அல்லாஹ்வுடன் நேருக்கு நேர் பேசிய ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே? கலீலுல்லாஹ், அல்லாஹுடைய இறைநேசர் என்று அல்லாஹுடைய குர்ஆனில் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே? அனைவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் போய் பார்ப்போம், அப்போது இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு கணிப்பீடு செய்தால், நான் நினைக்கிறேன் 99% வஃபாத்தாக இருப்பார்கள். இன்னொரு 100 வருடங்களுக்கு பின்னால் நாம் இருப்போமா இல்லையா என்ற ஆராய்ச்சி செய்தால், நான் நினைக்கிறேன் வேறொரு சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இது வரைக்கும் எத்தனை லட்சம் மில்லியன் பில்லியன் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வஃபாத்தாக இருப்பார்கள். எங்களுக்கு தான் இந்த உலகம் என்பது புதியானது, ஆனால் இந்த உலகத்திற்கு மனித இனம் என்பது மிக மிக பழமை வாய்ந்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஃபிரௌன் நான் 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 என்ற பெருமையோடு ஆட்சி செய்தான், ஆன ரப்புக்கும் அல்லாஹ், நான் தான் உங்களுடைய இறைச்சகன், நீங்கள் என்னை தான் வணங்க வேண்டும் என்று சொன்னான். யாரெல்லாம் அதற்கு மாற்றம் செய்தார்களோ அவர்களை கொலையும் செய்தான் ஃபிரௌன். யாரு தெரியுமா, ஈஜிப்டில் ஆரம்ப காலங்களில் ஜனாசாக்களை அடக்கம் செய்யும் போது விலை உயர்ந்த ஆடைகளை அணிவித்து தான் அடக்கம் செய்வார்கள். அதை திருடி கொண்டிருந்தவன் காலப்போக்கில் ஈஜிப்டுடைய ஆட்சி கிடைக்கிறது. ஆட்சி கிடைத்ததற்கு பின்னால் நான் தான் இறைச்சன் கடவுள், நீங்கள் என்னை தான் வழங்க வேண்டும் என்று சொன்னான். அல்லாஹு தஆலா அவனுடைய முடிவை மிக கேவலமாக அமைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து ஃபிரௌனை கடலில் மூழ்கடிக்க செய்தான். இன்றைய நாள் உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்பாக வைக்கிறோம், ஏன் தெரியுமா? உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் உன்னை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். திராவுடைய உடலை பார்த்து நாம் படிப்பினை பெறுவோம். அவன் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறு செய்தான், அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு வந்தது. நாமும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்ற பயம் எங்களுக்குள்ளால் வர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பிடல் கேஸ்ட்ரோவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கியூபா நாட்டை ஆட்சி செய்தான். 1925 பிறந்த அவன் 2016 வஃபாத்தானான். அவனுடைய ஆட்சியின் போது கியூபா நாட்டை அசைக்க முடியாமல் இருந்தது. அமெரிக்க படைகள் கூட அங்கு போய் அடி வாங்கி கொண்டு வந்தார்கள். நான் கேட்கிறேன், இவ்வளவு கம்பீரமான உறுதியான ஆட்சி செய்த பிடல் கேஸ்ட்ரோவை பொழுது எங்கே? மண்ணோடு மண்ணாகிவிட்டான். உலக செல்வாக்கு மிக்க நாடுகளில் ஒன்றுதான் புர்னேவுடைய நாடு. அதன் சுல்தான் அரண்மனையுடைய சதுரப்பரப்பளவு 2 லட்சம். அவருடைய வீட்டில் 788 அறைகள் இருக்கிறது, 275 குளியல் அறைகள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டப்பட்டு இருக்கிறது. நான் கேட்கிறேன், இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அவருடைய இறுதி முடிவு ஒரு கபர்குழி தானே. கண்ணியமான சகோதரர்களே, அலெக்சாண்டர் வஃபாத்தாகும் போது வசியம் செய்தான், என்னுடைய கடைசி ஊர்வலத்தில் முழு சொத்தையும் அடக்கஸ்தலம் வரைக்கும் கொண்டு வாருங்கள். சுந்துக்குள் இருந்து என்னுடைய கையை வெளியே போட்டு கொண்டு வாருங்கள். மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும், இவ்வளவு சொத்து செல்வங்கள் இருந்தும் ஒரு ரூபா கூட என்னுடைய அடக்கஸ்தலத்துக்கு நான் கொண்டு போகவில்லை என்று. என்னுடைய கடைசி ஊர்வலத்தில் பெஸ்ட் டாக்டர்மார்களை அழைத்து வாருங்கள். மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும், பெஸ்ட் டாக்டர்மார்களால் கூட என்னுடைய மௌத்தை விட்டு என்னை பாதுகாக்க முடியாமல் போனது என்று. கனிமான சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை. முன்னால் வாழ்ந்த கலீஃபாக்கள் அரசர்கள் வேட்டைக்கு செல்வது வழக்கம். கலீஃபா ஹாரூன் ரஷீத் வேட்டைக்கு செல்கிறார். வேட்டைக்கு செல்லும் போது புஹ்லூல் என்ற ஒரு மார்க்கறிஞரை கண்டார். அவரிடம் போய், இப்னி, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் என்று வேண்டிக் கொண்டார். புஹ்லூல் என்ற ஆலிம் அறிஞர் பார்க்கிறார், வந்திருப்பது அமீருல் முஃமினீன் கலீஃபா. இவருக்கு நான் என்ன சொல்வது? இவருடைய பரம்பரையே கலீஃபாக்கள், அமீர் முஃமினீன்கள். இவர்களுக்கு நான் என்ன சொல்வது? சில கேள்வியை கேட்டார்கள். ஐன ஆபாஉக வ அஜ்தாதுக, உங்களுடைய தந்தை எங்கே, பாட்டன் எங்கே, அதற்கு மேல், அதற்கு மேல், அதற்கு மேல், இவர்கள் எங்கே? அவர் சொன்னார், அது மாத்து, எல்லாமே வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்களுடைய மாளிகைகள் எங்கிருக்கிறது? அவர்களுடைய கபர்கள் எங்கிருக்கிறது? இந்த இடத்தில் இருக்கிறது. கேட்டார்கள், அவர்களுடைய மாளிகைகள் அவர்களுடைய கபர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் கொடுத்ததா? இந்த கேள்வியுடைய அர்த்தத்தை ஹாரூன் ரஷீத் புரிந்து கொண்டார். சொன்னார், சதக் தனி, உண்மை சொல்லிவிட்டீர்கள், ஜிதினி, மேலும் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். புகழ் என்ற மார்க்கறிஞர் சில கவிதை வசனங்களை படிக்கிறார். அம்மா குசூருக ஃபி துன்யா ஃபவாசிஅம் ஃபலைத கபரக பஅதல் மௌத் யத்தஸிஉ, உலகத்தில் உங்களுடைய வீடுகள் மிக விசாலமாக இருக்கிறது, உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களுடைய கபர் இவ்வளவு விசாலமாக இருக்க மாட்டாது. ஹாரூன் ரஷீத் அழுகிறார், அழுகிறார், அழுந்து கொண்டே சொல்கிறார், ஜிதினி, எனக்கு மேலும் உபதேசம் செய்யுங்கள். சில கவிதை வசனங்களை புகழ் என்ற மார்க்கறிஞர் படிக்கிறார். நிறைய வருடங்கள் வாழ்ந்து விட்டீர்கள், இருந்தாலும் உங்களுடைய முடிவு ஒரு கபருதான். அங்கு போனதற்கு பின்னால் உலகத்தில் என்னெல்லாம் அனுபவித்தீர்களோ அவைகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அழுகிறார், அழுந்து கொண்டே வீடு சென்றார். கொஞ்ச நாட்கள் கழித்து அவர் நோயாளியாகி விட்டார். டாக்டர்ஸ்மார்கள் கைவிரித்து விட்டார்கள். ஹர் ரஷீத் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு கபரை தோண்ட சொன்னார். கபரிடத்தில் வந்து சில குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார். மா அக்னா அன்னி மாலியாம் ஹலக அன்னி சுல்தானியாம் என்னுடைய ஆட்சி அழிந்து போய்விட்டது, என்னுடைய சொத்து செல்வங்கள் எதுவும் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரவில்லையே. ஹர்ரஷீத் அடுத்த நாளே வஃபாத்தானார். அதே கபரில் அடக்கமும் செய்யப்பட்டார். கலீஃபா அப்துல் மலிக் பின் மர்வான் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார். சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும் போது வீட்டு ஜன்னல்களை திறக்க சொன்னார். ஜன்னல் வழியாக பார்க்கிறார், ஒரு டோபி ஆடைகளை கழுவி காயப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து நினைக்கிறார், யா லைதனி குந்து கத்தாலா, நான் ஒரு டோபியாக இருந்திருக்க கூடாதா? யா லைதனி குந்து ஹம்மாலா, நான் ஒரு மூட்டை தூக்கக்கூடியவனாக இருந்திருக்க கூடாதா? யா லைதனி குந்து நஜ்ஜாரா, நான் ஒரு கொள்ளனாக இருந்திருக்க கூடாதா? யா லைதனி லம் அலிம் மின் அம்ரில் முஃமினீன ஷைஆ, முஃமின்களுடைய பொறுப்புகளை நான் எடுக்காமல் இருந்திருக்க கூடாதா? கடியமான சகோதரர்களே, உலகத்தை அனுபவித்தவர்கள் கடைசி நேரத்தில் ஒப்புக்கொள்கிறார்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, இதற்கு பின்னால் தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகவே போகிறது. மௌத்தில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இது ஒரு முஸ்லீமும் ஏற்றுக்கொள்வான், முஸ்லீம் அல்லாதவனும் ஏற்றுக்கொள்வான். மரணத்தில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ்வே சொல்கிறான், எந்த மௌத்தை விட்டு விரண்டோடுகிறீர்களோ அது உங்களை வந்தே சேரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கவர்னர் இருந்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்துக்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிக்கு வந்தார்கள். அதே நேரத்தில் அந்த கவர்னர் பொறுப்பில் இருந்தார். முன்னால் உள்ள காலங்களில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் மக்களுடைய கண்களுக்கு விளங்குவார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்களோடு ஏதோ பேசிக் கொண்டே திரும்ப செல்லும் போது இந்த கவர்னரை ஆச்சரியமாக பார்த்தார். இந்த கவர்னர் பயந்து விட்டார், என்னுடைய ரூஹை கைப்பற்ற போறாரோ தெரியாது. யா நபி அல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அல்லாஹ்வுடைய நபியே, உங்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி தந்திருக்கிறான், காற்றுக்கு ஏவுங்களேன், என்னை வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு ஏவினார்கள், வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. அடுத்த நாள் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் நேற்று அந்த மனிதரை ஆச்சரியமாக பார்த்தீர்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளை அசருடைய நேரத்தில் இந்த மனிதருடைய ரூஹை அந்த நாட்டில் கைப்பற்ற வேண்டும் என்று, ஆனால் துஹருடைய நேரத்தில் உங்களுக்கு நான் வருகிறேன், அவர் உங்களோடு இருக்கிறார், நான் ஆச்சரியப்பட்டேன், இவ்வளவு குறுகிய நேரத்தில் அந்த நாட்டுக்கு அவர் எப்படி போய் சேருவார் என்று. ஆனால் அல்லாஹ் வாக்களித்த நேரத்தில் நான் அங்கு போய் சேர்கிறேன், அவர் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். மௌத்திலிருந்து பிறந்தோடினாலும் எங்களை துரத்தும் துரத்தும் துரத்திக் கொண்டே இருக்கும், தப்பிக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மௌத் என்பது சாதாரண ஒன்று அல்ல, சக்கராத் என்பது சாதாரண ஒன்று அல்ல. அம்ருபுல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் புத்தி இருக்கிறது, பேசவும் முடியும், ஏன் எவரும் மௌத்தை பற்றி வர்ணனை செய்கிறார்கள் இல்லை, சக்கராத்தை பற்றி வர்ணனை செய்கிறார்கள் என்று இல்லை என்று அடிக்கடி சொல்வார். அம்ருபுல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார்கள். மகன் அப்துல்லா தந்தையிடம் வந்து கேட்கிறார், தந்தையே, நீங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் புத்தியும் இருக்கிறது, பேச முடியும், மௌத்தை பற்றி வரண்டு செய்கிறார்கள் என்று. சிப்லனா அனில் மௌத், மௌத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவர் சொல்கிறார், மௌத்தை பற்றி வரண்டு செய்ய முடியாது, இருந்தாலும் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னுடைய தோல் பயங்களில் ஒரு மலையே வைக்கப்பட்டது போன்றிருக்கிறது, என்னுடைய ரூஹ் ஊசி ஓட்டையால் இழுக்கப்படுவது போன்றிருக்கிறது, நான் தரையில் இருக்க வானம் உடைந்து என்னுடைய தலையில் விழுவது போன்றிருக்கிறது. இதை யார் சொல்கிறார்? ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டவர், பல தியாகங்களை செய்தவர். அப்படியாப்பட்ட ஒரு சஹாபி சொல்கிறார், என்னுடைய மௌத் இப்படி இருக்கிறது என்று. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா தொண்ட குழிக்கு ரூஹ் வரக்கூடிய சந்தர்ப்பம் எப்படியாப்பட்ட சந்தர்ப்பம் என்பதை குர்ஆனில் பல இடங்களில் ஞாபகப்படுத்துகிறார். தொண்ட குழிக்கு ரூஹ் வரும் போது நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ சக்கராத்தை நாம் பார்த்துவிட்டோம், எத்தனையோ ஜனாதாக்களை நாமே குறிப்பாட்டி நாமே கஃன் செய்து நாமே அடக்கம் செய்திருக்கிறோம். நிச்சயம் ஒரு நாள் வரும், அந்த நாள் நாம் விரும்பியோ விரும்பாமலோ எங்களையும் கஃன் செய்வார்கள், எங்களையும் குறிப்பாட்டுவார்கள், எங்களையும் துளிப்பார்கள். ஒரு இருட்டு துளிக்குள்ளால் போட்டு எங்களையும் மண்ணை போடத்தான் போகிறார்கள். தப்பிக்க முடியாது. கல்லா இதா பலகத் தராகி வகீல மன் ராக், துண்ட குளிக்கு ரோஷ் வந்துவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், குடும்பம் என்ன பேசிக் கொள்ளும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. வகீல மன் ராக், பேசிக் கொள்வார்கள். எந்த ஹதரத்தில் போய் ஓதி பார்ப்போம், எந்த டாக்டரிடத்தில் போவோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். யாருடைய சொந்தக்குழிக்கு ரூஹ் வந்துவிட்டதோ அவருக்கு தெரியும், நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறேன், என்னுடைய மனைவி மக்களை விட்டும் பிரிய போகிறேன், அவருக்கு தெரியும். இரண்டு கால்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டால் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர் இந்த உலகத்துக்கு பிரியாவிடையை செய்து கொண்டிருக்கிறார், ஆங்கரத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரர்களே, தொண்டக்குழிக்கு ரூஹ் வரும் வரை தான் எங்களுக்கு அவகாசம். தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்ததற்கு பின்னால் கத்தினோம் என்றால், கதறினோம் என்றால் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது. ஃபிரௌன் அந்த நேரத்தில் தான் தௌபா செய்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு தஆலாவுடைய இஸ்லாத்தை கபூல் செய்யவில்லை, தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை ஒரு பாடமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு வைத்திருக்கிறான். தொண்டக்குழிக்கு ரூஹ் வரும் வரைதான், அது எப்போது வரும் என்று எங்களால் யாருமே சொல்ல முடியாது. அது எப்போது வரும், கபரஸ்தானுக்கு போய் பாருங்கள், சின்ன குழந்தைகளுடைய கபரும் இருக்கிறது, நடுத்தரமாக கபரும் இருக்கிறது, வயோதிகர்களுடைய கபரும் இருக்கிறது. எப்போது மௌத் வரும் யாராலும் சொல்ல முடியாது. மௌத்துக்கு முன்னால் ஒரு மனிதன் தௌபா செய்தால் நிச்சயம் அவன் பாக்கியசாலி. மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்யவில்லை என்றால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யாருமே இருக்க மாட்டார்கள். மிக பெரும் பாவிகள் தௌபா செய்து அல்லாஹுக்கு மிக விருப்பமான அடியார்களாக மாறியிருக்கிறார்கள். தௌபா அந்த மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றும். அப்படியாப்பட்ட சக்தி உள்ளதுதான் தௌபா. ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவருடைய தௌபாவுடைய சம்பவத்தை அவரே எழுதுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் மிக பெரும் செல்வந்தனாக ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்தார்கள். பஸ்ராக்களுடைய தெருக்களில் ஏழைகளுக்கு சாப்பாடுகளை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். பரிமாறிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பேரழகியின் மீது பார்வைகள் பட்டுவிட்டது. அந்த பெண்ணை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த பெண் கேட்டால், உங்களுக்கு வெட்கம் இல்லையா, ஏன் இப்படி பார்க்கிறீர்கள், நான் திருமணமான பெண். இவர் சொன்னார், உன்னுடைய கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்படியா, இதோ வருகிறேன் என்று வீட்டுக்குள்ளால் சென்றால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண்ணுடைய ஹாதிமா ஒரு பிளேட்டோடு வருகிறாள். அந்த பிளேட்டுக்கு மேலால் ஒரு புடவை போடப்பட்டிருக்கிறது. புடவையை அகற்றினார்கள், ரெண்டு கண்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதோட ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய இரண்டு கண்கள் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு பாதிப்பு என்றால் எனக்கு அந்த கண்களே தேவையில்லை. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அழுகிறார்கள். வீட்டுக்கு சென்றார்கள், இரவெல்லாம் தௌபா செய்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டார்கள். சுபஹ் தொழுது விட்டு நினைப்பார்கள், என்னுடைய தௌபாவுக்கு காரணமாக இருந்த அந்த பெண்ணிடம் போய் மன்னிப்பு கேட்போமே. அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த பெண்ணுடைய ஜனாசா வந்து கொண்டிருக்கிறது. அன்று உண்மையான தௌபாவை ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா செய்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டார்கள். இன்று வரை ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாவுடைய பெயர் உபயோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அறிவின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் பிரயோஜனம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். தௌபா மனிதனையே மாற்றிவிடும். சுனன் திர்மிதியில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. பனு இஸ்ரவேல்களில் திபுல் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு கன்னி பெண்ணுடன் விபச்சாரம் செய்வார். ஒரு நாள் ஒரு பெண்ணை அழைத்து வந்தார், 200 தீனாருக்கு. அந்த பெண் வீட்டுக்குள்ளால் வந்ததும் அழ ஆரம்பித்து விட்டால், அழுந்து கொண்டிருக்கிறார். கேட்டார்கள், உன்னை நான் வற்புறுத்தி கூட்டி வரவில்லையே, ஏன் நீ அழுகிறாய்? அந்த பெண் சொன்னால், கிஃபில், நான் நடத்தை கெட்டவள் அல்ல, நான் நடத்தை கெட்டவள் அல்ல, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய பக்தி கொடுமைதான். சுபஹானல்லா, செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு செலவழிக்கவில்லை என்றால் ஏழைகளுடைய நிலைமை இதுதான். அவர்களுடைய பாவங்களில் தவறுகளில் செல்வந்தர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண் சொல்கிறாள், நான் நடத்தை பெற்றவள் அல்ல, நான் கண்ணியமானவள். என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய வயிற்று பசிதான். எங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம். அவர் சொன்னார், நான் தந்த பணத்தை நீ சுதக்கமாக வைத்துக்கொள், நீ வீடு சென்று வீடு என்று அனுப்பிவிட்டார். இரவெல்லாம் ஏதோ மடம் உறுத்துகிறது. தோபா செய்தார், அவருக்கு தெரியாத அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று. இரவு உறங்கியவர் காலையில் எழும்பவில்லை. அவர் எப்படி அப்பட்ட மனிதர் தெரியுமா? அவர் வப்பாத்தானால் அவரை யாரும் குறிப்பாட்ட மாட்டார்கள், கவன் செய்ய மாட்டார்கள், தொல்விக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறான். அவருடைய வீட்டுக்கு முன்னால் எழுதப்படுகிறது, அல்லாஹு தஆலா கிஃப்லை மன்னித்து விட்டான். தௌபா மனிதனையே மாற்றிவிடும். பாகிஸ்தானில் ஒரு பெண்மணி இருந்தால், அந்த பெண்ணுடைய ஜொப்பே லடுக்கியா சப்ளை கருத்தீசி தமிழில் சொல்வதற்கு கூட வெக்கமாக இருக்கிறது. அவ்வளோ கேவலமான ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணுடைய மகனுக்கும் மஸ்ஜிதுடைய இமாமுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. மஸ்ஜிதுடைய இமாம் பயானுடைய கெட்டத்தை கொடுத்து விட்டார். வீட்டில் மகன் பயானை போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். பயானுடைய சத்தங்கள் தாயுடைய காதுக்கு கேட்கிறது. அவள் கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். பயானில் சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரி, தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளும் போதே முன்னாள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த பெண் கேட்டால், இந்த கெஸ்ட் எங்கிருந்து கிடைத்தது? மஸ்ஜிதுடைய இமாம் தந்தார், அவரை சந்திக்க முடியுமா? ஆம், சந்திக்கலாம். அழைத்து சென்றார். ரமதானுடைய காலம், தராவீஹ் தொழுதுவிட்டு மக்கள் வீடு திரும்புகிறார்கள். மஸ்ஜிதுடைய இமாமை சந்தித்து கேட்டார்கள், இந்த மௌலானா சொல்வது உண்மையா? எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மன்னிப்பானாமே? மௌலானா அவர்கள் சொன்னார்கள், ஆம், இதில் என்ன சந்தேகம்? அந்த பெண் சொன்னால், நான் உங்களை சாட்சியாக வைக்கிறேன், எல்லா பாவங்களும் நான் இப்போது தௌபா செய்து விடுகிறேன். அடுத்த நாளிலிருந்து துறசைக்கு வர ஆரம்பித்தால், தராவீஹுக்கு வர ஆரம்பித்தால், புதிதாக திரிந்திருக்கிறாள், சத்தம் போட்டு அல்லாஹ்விற்கு துஆ செய்கிறாள், யா அல்லாஹ், என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் என்னை உன்னிடம் எடுத்துவிடு, என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் என்னை உன்னிடம் எடுத்துவிடு. அல்லாஹு தஆலா 29வது இரவு, ரமதானுடைய 29வது இரவு, சுஜூதில் வைத்து அந்த பெண்ணுடைய ரூஹை கைப்பற்றினான். எவ்வளோ கேவலமான தொழில் செய்த பெண் உண்மையான தௌபாவின் மூலமாக சுஜூதுடைய மௌத்தை அடைந்து கொண்டார். கண்ணியமான சகோதரர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி ஃபத்வாவை முடித்துக் கொள்கிறேன். ஜுனைத் பக்தாதி ரஹ்மகுல்லா கிதாபில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். அவருடைய காலத்தில் மிக பெரும் ஒரு திருடன் இருந்தான். அவன் திருடி கசையடிகள் கொடுக்கப்பட்டு 800 மார்க்கள் உடம்பில் ஒரு கை வெட்டப்பட்டும் இருக்கிறது. இருந்தாலும் அவன் தீர்த்து தொழிலை விடவில்லை. ஒரு நாள் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிசினஸுக்காக வேண்டிய சில ஆடைகளை வாங்கி வைத்திருந்தார்கள். இரவு நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு வந்து சாமான்களை பேக் பண்ணினான். அவனுக்கு தெரியாது ஜுனைத் பக்தாதி யார் என்று. சாமான்களை பேக் பண்ணிவிட்டு அவனால் சரியான முறையில் தூக்கிக் கொள்ள முடியாது. ஏன் ஒரு கை வெட்டப்பட்டிருக்கிறது? யாராவது உதவிச்சு வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்காக வேண்டி உதவு செய்வதற்கு வீட்டுக்கு வெளியே வருகிறார்கள். இந்த திருடன் இவருடைய சாமானத்தோடு நிற்கிறார். ஜுனைத் பக்தாதியை பார்த்து கம்பீரமான குரலில், இங்கே வா, வந்து இதை எடுத்து தலையில் வைத்துவிடு என்று சொன்னான். எடுத்து வைத்து விட்டார்கள். அவன் நினைத்தான், நான் சொன்னுடனேயே கேட்டுக்கொள்கிறானே, அப்படி என்றால் நான் ஏன் தூக்க வேண்டும்? இவருடைய தலையில் வைப்போம் என்று அவருடைய தலையில் வைத்து விட்டான். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த திருடனுடைய வீடு வரை கொண்டு போய் சேர்த்தார்கள். திருடனுக்கு ஒரு சந்தோஷம், நான் கொஞ்சம் திருடி விட்டேன், நிம்மதியாக உறங்கினான். காலையில் எழுந்ததும் ஒரு பயம், அந்த மனிதர் என்னுடைய வீட்டை கண்டுவிட்டானே, நான் என்ன செய்வது? நான் மாட்டிக்கொள்வேனே, என்னை காட்டி கொடுப்பானோ தெரியாது. அந்த மனிதருடைய வீட்டுக்கு போய் பார்ப்போம், மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தால், டென்ஷனாக இருந்தால் நான் மாட்டிக்கொண்டேன் என்று அர்த்தம், இல்லை என்றால் நான் தப்பிவிட்டேன். அந்த மனிதனுடைய வீட்டுக்கு போய் பார்க்கிறார். மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் யாருடைய முகத்திலையும் டென்ஷன் விளங்கவில்லை. ஒரு மனிதனை நினைத்து கேட்டால் இது யாருடைய வீடு? இந்த ஷேக்குடைய வீடு. அவரை சந்திக்க முடியுமா? ஆம், சந்திக்கலாம். ஒரு கை வெட்டப்பட்டிருக்கிறது, அதை மறைத்து கொண்டே போய் மஜ்லிஸில் அமர்ந்தார்கள். காலங்கள் கடக்கிறது. உண்மையான தோபாவை செய்தார்கள். ஜுனைத் பகதாஜ் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், அந்த காலத்தினுடைய மிக பெரும் ஒரு ஷேக்காக மாறினார். தோபா மனிதனை அப்படியோ மாற்றிவிடும். மௌத்துக்கு முன்னால் நான் தோபா செய்யவில்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மௌத் எப்பொழுது வரும் யாராலும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்தில் தோபா செய்தேன், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுத்தால ஒவ்வொரு அடியார்களுக்கும் மௌத்துக்கு முன்னால் தோபாவுடைய பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பான். எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வஃபாத்துக்கு முன்னால் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று பல தடவைகள் விளக்கப்படுத்திவிட்டு ரூஹை கைப்பற்றுவானோ, அதே போன்று ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தோபாவுடைய பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து விட்டுதான் ரூஹை கைப்பற்றுவான். ஒரு வேளை அந்த சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். எனவே உண்மையான தோபாவை செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தோபாவுடைய பாக்கியங்களை நசீபாக்குவானாக. சக்கராத்துடைய நேரத்தில் எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவானாக. கலிமாவை நுழைய வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்தை சுஜூதில் வைத்து ஏற்படுத்தியாலாம், என்னுடைய சக்கராத்தை சுஜூதில் வைத்து ஏற்படுத்தியாலாம், என்னுடைய ரோஷை மிக லேசான வழியில் கைப்பற்றியாலாம், நான் ஜனத்தில் சிறுதோஷம் எங்களுக்கு வாஜிமாக்கிறியாலாம். ஆமீன் ஆமீன்.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.